ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு காஞ்சி புராணம். வழங்குபவர் திரு முத்துக்குமார சுவாமி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
திருச்சிற்றம்பலம் முற்றவர் குதவோம் பெருமானே உடையம்பர்கோனே பற்றி நாற்கன்றும் பற்றவன் தன்னை பாவிப்பார் மனம் பாவி கொண்டானே அற்றமில் புகழாள் உமை நங்கை ஆதரித்தே வழிபட பெற்ற கற்றை வசடை காண கண் அடியவரே கற்றை வாசடை கம்பனுமானே காண கண் அடியேன் பெற்றவரே. காஞ்சி மாநகர் சைவர்களுக்கு காசியை போன்ற ஒரு புண்ணியத்தலமாகும். காசியில் இறப்பமுத்தி, காஞ்சியை நினைப்பமுத்தி என்று பெரியோர்கள் சொல்வார்கள். காஞ்சி நகர் மூவராலும் பாடப்பட்ட ஸ்தலம். பட்டினத்தார் பாடியிருக்கிறார், அருணிகனார் பாடியிருக்கிறார். மிக சிறந்த தலம். இந்த தலத்தில் வியாசர் முதலிய பெரிய ஞானிகள் வந்து வழிபட்டு முத்தி அடைந்திருக்கின்றார்கள். இந்த காஞ்சிபுரத்துக்கு இரண்டு தல புராணங்கள் உண்டு. ஒன்று மாதவ சிவஞான முனிவர் இயற்றிய தல புராணம், காஞ்சி புராணம் ஒன்று. இன்னொன்று அவருடைய மாணாக்கராகிய கச்சிப்ப முனிவர் பாடிய காஞ்சி தலபுராணம் ஒன்று. அது இரண்டாம் காண்டம் என்று சொல்லப்படுகிறது. சிவஞான முனிவர் தமிழ்மொழிக்கு செய்த தொண்டு அளப்பரியது. வடமொழியும் தென்மொழியும் கற்று தெளிந்து அந்த கடலை கடந்தவர். தமிழில் ஒரு மாபாடியும் இல்லை என்ற குறையை தீர்த்து திராவிட மாபாடியம் என்ற சுயானுபவத்திற்கு பேருரை வகுத்தவர். அந்த பேருரையில் சுத்தாத்துவித சைவ சித்தாந்தம் என்ற அரிய கொள்கையை நிறுவியார்கள். சுயஞான முனிவர் வடமொழியிலும் உபநிடதங்களிலும் புராணங்களிலும் கண்ட அரிய கருத்துக்களையும் சிவாகம பொருள்களையும் சைவ திருமுறைகளையும் இந்த காஞ்சி புராணத்தில் நிறைத்து வைத்திருக்கின்றார். அது ஒரு பொறி பொக்கிஷம் போல, ட்ரெஷரியை போல இருக்கிறது. பல உபநிடத வாக்கியங்களை அவற்றின் உண்மை பொருள் விளங்கும்படியாக மொழிபெயர்த்தும் வடசொற்களுக்கு சொல் மூலங்களும் அவற்றுக்கு பொருள்களும் நன்கு விளங்கும்படி இந்த புராணத்தில் கூறியுள்ளார். வடமொழி மந்திரங்களுக்கு இந்த புராணத்தில் பொருள் உரைத்திருக்கின்றார். நாராயணன் முதலிய வடமொழி பெயர்களுக்கு வடமொழி வியாகரணத்தின்படி அவனுடைய உண்மை பொருளை விரித்து கூறியிருக்கின்றார். பாஞ்சராத்திரிகள், ஏகாம்மவாதிகள் போன்றெல்லாம் உபநிடத வாக்கியங்களுக்கு பிழையான பொருள்களை கூறிய பொழுது உண்மையான பொருள் அந்த வாக்கியங்களுக்கு இன்னது என்று முனிவர் இந்த நூலில் காஞ்சி புராணத்தில் தெளிவுபட கூறியிருக்கின்றார். பெரியவர்கள் சொல்லுவார்கள், திருமுறைகளின் பொருளை அறிவதற்கு பெரிய புராணம் எப்படி இன்றியமையாததோ அதுபோல மெய்கண்ட நூல்களின் பொருளை அறிவதற்கும் உபநிதமுலிய வடநூல்களுக்கு உண்மை பொருள் காண்டற்கும் இந்த காஞ்சி புராணம் இன்றியமையதாகும் என்று கூறுவார்கள். அதனால் இன்றைய பேச்சில் காஞ்சி புராணத்தில் காணப்படுகின்ற சில உபநிடத கருத்துக்களை, அதற்கு சாமிகள் கூறுகின்ற விளக்கங்களை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். முதல்ல நான் எடுத்துக்கொள்வது புருஷ சுத்தம் என்ற நூலில் இருக்கக்கூடிய ஒரு தொடர். புருஷ சுத்தத்தில் இந்த நான்கு வர்ணங்களின் தோற்றத்தை பற்றிய ஒரு மந்திரம் இருக்கின்றது. பிராமணோ அஸ்ய முகமாசே பாஹோ ராஜன்ய கிருத ஒரு ததசயத்வைசிய பத்யாம் சூத்ரோ ஜாயத என்பது. இது ஒரு விவாதத்துக்குரிய ஒரு மந்திரமாக பல பேர் இதனுடைய பொருளை விவாதிப்பார்கள். சிலர் சாதி பெருமை சொல்லி செருக்கடைவதற்கும், சாதி பிளவுகள் வேதத்தால் உருவாக்கப்பட்டவை என்று குற்றஞ்சாற்றி அதன் காரணமாக வேதத்தை இகழ்வதற்கும் இந்த மந்திரம் ஏதுவாக இருக்கின்றது. இந்த மந்திரத்துக்கு சாமி எப்படி பொருள் கூறுகிறார் என்று பார்ப்போம். காஞ்சி புராணத்தில் வேளாளர் இருக்கை பற்றி சாமிகள் வர்ணிக்கிறார். அந்த வேளாளர்களை பற்றி சொல்கின்ற போது இந்த புருஷ சுத்த மந்திரத்தை அப்படியே மொழிபெயர்த்து இதற்கு எப்படி பொருள் கொள்ள வேண்டும் என்று விளக்குகின்றார். அது அருமையான ஒரு பாட்டு. முருகுயிர்த்தலர்ந்த மலரவன் தனது முகமுதல் உறுப்பெலாம் சரணமென்றுரைக்கும் உறுப்பினில் தோன்றி சாற்றும் அம்முகமுதல் உறுப்பின் வரும் ஒரு மூவர்தங்களை உழவின் வண்ணையா அந்நிலவரத்தாங்கும் உரிய வேளாண்மை பூண்ட பேர் தமக்கே உடையவர் இடம்பல அவன. இந்த பாடலில் பிராமணர், க்ஷத்திரியர், வைசியன் இந்த மூன்று பேரும் தோன்றிய இந்த வருணம் மூன்று வருணத்தவரும் தோன்றிய இடங்களை பொதுவாக எல்லாரும் சொல்வது போலவே பிராமணர் முகத்திலும் க்ஷத்திரியர் தோளிலும் வைசியர் வைத்தம் பிறந்தார் என்று அந்த தோல் முகம் தோல் தொடை ஆகிய உறுப்புகளை சொன்னார். நாலாவது வர்ணம் சொல்கிற போது நான்காம் வர்ணத்தவரை முகம் தோல் தொடை ஆகிய உறுப்புக்களையெல்லாம் தாங்கி நிற்கும் சரணம் என்று சொன்னார். அப்போ நான்காம் வர்ணத்தவர்கள் இந்த மூன்று பேரையும் தாங்கி நிற்கக்கூடிய சரணத்தில் தோன்றியவர்கள் என்று சாமி கூறுகின்றார். சரணம் என்பதற்கு திருவடி என்ற பொருளோடு புகலிடம் என்ற பொருளும் உண்டு. அப்போ அதன் கருத்துப்படி பார்த்தோம் என்றால் அந்தனர், அரசர், வணிகர் என்ற மூவரையும் தாங்குபவர் தாங்குகின்ற நான்காமவர் இந்த வேளாளர் என்று உழவு தொழிலின் சிறப்பினை கூறுகிறார். உழவு தொழிலின் சிறப்பினால இந்த மூவரையும் தாங்குபவர் வேளாளர் என்றார். வேளாளர் என்பதற்கு உபகாரியாம் தன்மை உடையவர் என்று பரிமேலழகர் பொருள் கூறுவார். அதோட சோறு என்பதற்கு வீடு வேறு என்ற ஒரு பொருள் உண்டு. நாம் உண்ணுகின்ற உணவு என்பது மட்டுமே இல்லாமல் சோறு என்பதற்கு வீடு வேறு என்ற பொருளும் உண்டு. அப்போ இந்த ரெண்டும் வீடு வேறாகிய சோறு வேடுவதற்கு இறைவனே சரணம். உணவாகிய சோறு பெறுவதற்கு இந்த நாலாம் அவராகிய வேளாளரே சரணம் என்ற விளக்கம் இந்த பாடலில் கிடைக்கிறது. வேள் என்றால் இப்போ வேட்கை, வேட்பாளர் என்ற சொற்கள் என்று போன்ற சொற்கள்னால் அந்த வேள் என்ற அடிச்சொல்லிருந்து பிறக்கின்றன. அதற்கு விருப்பத்தை அளிப்பவர் என்பது பொருள். வேளாளர் வேட்கையை அளிப்பவர், விருப்பத்தை கொடுப்பவர், விரும்பப்படுபவர் என்று பொருள். அப்போ இந்த மேலே சொன்ன மேல் வர்ணத்தராகிய அந்தனர், அரசர், வணிகர் இந்த மூவராலும் விரும்பப்படுபவர் இந்த நான்காம் வர்ணத்தவராகிய வேளாளர் என்பது பொருள். இப்படி இந்த சூத்திரத்திற்கு ஒரு இது ஒரு விவாதத்துக்குரிய இந்த மந்திரத்துக்கு சிறந்த பொருளை சாமி சொல்லி இந்த பொருளிலே கொள்ள வேண்டும் என்று நமக்கு உணர்த்துகின்றார். இறைவனின் படைப்பில் எல்லாரும் சமம், பிறப்பால் சாதி பெருமை பேசுதல் ஆகாது என்பதே வேத கருத்து என்பதை இந்த பாட்டில் சிவஞான முனிவர்கள் எடுத்துக்காட்டுகின்றார். ஆண்டவனை நாம் எங்கே வணங்குவோம்? தலையில் வணங்கிறது இல்லை, தோல் அவனுடைய திருவடியில் விழுந்து வணங்குவோமே இல்லாமல் தலையில் விழுந்து வணங்குவோமா அல்லது தோல் விழுந்து வணங்குமா? திருவடியில் தான் வணங்குகின்றோம் என்று அந்த திருவடியின் சிறப்பினை நான்காவர்ணத்துக்கு ஏற்றம் உரைத்த காஞ்சி புராணம் புருஷ சூக்தர் உள்ள இந்த மந்திரத்துக்கு உண்மையான பொருளை தருகின்றது. இது சைவம் அந்த புருஷ சுத்தத்துக்கு கொடுக்கக்கூடிய பொருள். புருஷ சுத்தம் சிவனுக்கும் உரிய மந்திரம். அப்போ சிவனடியார்கள் புருஷ சுத்தத்தில் இந்த மந்திரத்திற்கு இவ்வாறு பொருள் கொள்ள வேண்டும் என்று சாமிகள் இந்த புராணத்தில் வேளாளர் இருக்கை பற்றி சொல்லக்கூடிய பாடலில் விளக்குகின்றார். இனி ரொம்ப முக்கியமான சிறப்பான ஒன்று என்னன்னு சொன்னால், சைவர்களுக்கு நித்திய கண்மானுஷ்டானம் உண்டு, சந்தின்னு சொல்லுவோம். அந்த சந்தி வைதிக சந்தி, சைவ சந்தி என ரெண்டு உண்டு. அதில் மகாசைவர் என்று சொல்லக்கூடியவர்கள் வைதிக சந்தியும் செய்வார்கள், கூடவே சைவ சந்தியும் செல்வார்கள். அந்த நித்திய கண்மானுஷ்டானங்களுடைய சிறப்பை, அது வந்த ஒரு ஒரு வரலாற்றை சாமிகள் இந்த நூலில் புராணத்தில் பதிவு செய்து வைத்திருக்கின்றார். சந்த்குமார் என்ற ஒரு முனிவர், அவர் பிரம்மதேவருடைய மகன். அவர் வந்து காஞ்சியில் அவர் தவம் செய்கின்றார். அவர் ஒரு நாளில் காலையிலிருந்து அவர் செய்கின்ற அந்த தவத்தை அந்த சனத்குமார் படலத்தில் சிவஞான சுவாமிகள் எடுத்து சொல்கிறார். அது அந்த நித்திய கர்மானுஷ்டானங்களை எப்படி அவர்கள் செய்கின்றார்கள் என்பது சுருக்கமாக சொல்கிறான். சைவர்கள் சந்தியின் போது செய்கின்ற கர்மங்களை, நித்தியானுஷ்டானத்தை பஞ்சபிரம மந்திரம், ஷடங்க மந்திரம் என்ற இவற்றால் திருநீற்றை மந்திரித்து குழைத்து திரிபுண்டரமாக அணிவார்கள். அந்த பஞ்சபிரமம் வந்தது பரமேஸ்வருடைய ஐந்து முகம் சொல்லுவதும், ஷட் அங்க மந்திரம் ஆறு அங்கங்கள், சிரசு, சிக, வக்ரம் என்று ஐந்து உறுப்புகளை சொல்லி மந்திரம் சொல்லி அதை மந்திரித்து அந்த திருநீற்ற நீரில் குழைத்து திருபுண்டரமாக அணிவார்கள். எனவே இந்த பஞ்சபிரம மந்திரம், ஷடங்க மந்திரம் என்ற இவையே சைவர்களால் அனுஷ்டானத்தில் உச்சரிக்கப்படுகின்றது. இந்த வைதிக சைவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய, அதாவது சனத்குமாரம் முனிவருடைய அந்த பரம்பரையில் வந்தவங்க, அவர் இப்படி வழிபட்டார், இந்த அனுஷ்டானம் செய்கிறார் என்பது சாமி. அப்போ அந்தந்த இடங்களில் என்னென்ன மந்திரங்கள் எழுதப்பட்டன என்பதையும் அந்த சனத்குமார படலத்தில் சொல்லுகிறார். அந்த பஞ்சபிரம்மந்திரத்தோடு அக்னிமேலே புரோஹிதம் யஜ்ஞச தேவம் என்று சொல்லக்கூடிய அந்த அக்னிமேலே என்று தொடங்கின மந்திரம், ஜாபால மந்திரம், பிருகத் ஜாபாலத்தில் திருநீற்றை பற்றி சொல்லக்கூடிய ஏழு மந்திரங்கள் ஆனால், அப்போ அதர்வ மந்திரம் அது ஆறு மந்திரம்னு சொல்வார். இப்படி சொல்லி இந்த திருநீற்றை குழைத்து அந்த சனத்குமார முனிவர் அணிந்ததாக சொல்கிறார். நல்ல விரிவாக சொல்கிறார். இந்த திருநீற்றை மன்னித்து திருவைந்தத்தோடு திரியம்பகம் மிகாமகே சுமந்து முஷ்டம் என்ற திரியம்பக மந்திரத்தையும் கூறி ஆசமனம் செய்து அதோடு திரியாயுஷ மந்திரம் கூறி திருநீற்றை அணிவதாக சொல்கிறார். நாம் திருநீற்றை அணிவதும் போது கூட அந்த பஞ்சபுரம் மந்திரத்தை சொல்லி தான் சைவர்கள் அணிவார்கள். இப்போ இந்த பழைய காலத்தில் வைதிக சைவர்கள் இந்த நித்தியகன்மானுஷ்டானத்தில் எத்தனை மந்திரங்கள் சொன்னார்கள், என்னென்ன சொன்னார்கள் என்பதை சாமியில் இதில் பதிவு செய்து ஒரு வேறுபாட்டை காட்டுகின்றார். இந்த காலத்தில் வைதிக பிராமணர்கள் இந்த மந்திரங்களை எதுவும் சொல்லுவதாக தெரியவில்லை. இந்த வேத மந்திரங்களுக்கு பதிலாக சந்தி செய்கின்ற போது அங்கநேயாசம் கரணயாசம் முதலியவற்றை செய்கின்ற போது திருமாலின் பெயராகிய அச்சுதா கோவிந்தா முதலிய திருநாமங்களையே சொல்லி அங்கநேயாசம் கரணயாசம் செய்கிறார்கள் என்பது அந்த வைதிக முறையில் வேத முறையிலிருந்து இப்போ வந்திருக்கிற அனுஷ்டான வைதிக முறை மாறுபட்டிருப்பது நமக்கு தெரிய வருகிறது. இப்போ காலச்சூழல்னாலையும் காரணமாக சமயப்புற ஒழுக்கங்களில் அவ்வப்போது சில மாறுதல்கள் நிகழ்கின்றன. அந்த மாறுதல்களை சாமிகள் வந்து இந்த பிராணத்தில் பதிவு செய்து வைத்திருக்கின்றார். இனி சிவபூஜையில் அந்தர்யாகம் அல்லது அகப்பூசை என்பது ஒரு முக்கிய அங்கம். இந்த பூசையில் சாதகன் தன்னுடைய ஆன்மாவையே லிங்கமூர்த்தியாகவும் அந்த லிங்கமூர்த்தியில் சிவன் மூர்த்திமானாகவும் இருப்பதாக பாவித்து அகப்பூசுகிறான். அப்போ புறத்தே லிங்கத்துக்கு செய்கின்ற பூசை அனைத்தையும் அந்த ஆன்மா லிங்கத்தில் ஆன்மலிங்கத்தில் இருக்கின்ற குடிகொண்டிருக்கின்ற மூர்த்திமானாகிய சிவனை அகத்தை வைத்து வழிபடுகிறார்கள். இதனை சனத்குமார் செய்தார் என்று காஞ்சி புராணத்தில் சாமி கூறுகிறார். சனத்குமாரர் காயத்ரி மந்திரத்தை 1008 கணித்து பின்னால் யோக சித்தியின் பொருட்டு கணபதியை முன் பூசித்து பின்னால் அங்குட்டம் என்றதை கட்டப்பெறுவார்கள். அங்குட்ட ரூபியாகிய சிவனை வேதத்தில் சொன்ன அந்த வரன்முறைப்படி அர்ச்சனை செய்தார் என்று கூறுகிறார். இப்படி சொல்லுவதனால இரண்டு செய்திகளை சிவஞான சுவாமிகள் இந்த புராணத்தில் நமக்கு உணர்த்துகின்றார். இறைவனை அங்குட்ட ரூபியாக பாவித்தல் வேதத்தில் உள்ள செய்தி. தமிழ் உள்ள இதுக்கு இப்படி சொல்கிறது சொல்கிற வழக்கு இருக்குதான்னு எனக்கு தெரியல. இது வந்து மைத்ராயிரண விஷ் என்ற விஷயத்தில் இறைவனை அங்குஷ்ட ரூபியாக வழிபடுவதில் சொல்லப்பட்டிருக்கிறது. சாதகன் சரீரத்தின் இருதயத்தில் பெருவிரல் வடிவாய் உள்ள பெருவிரல் வடிவாயுள்ள அக்னி வடிவில் அணுவுக்கணுவாக இருக்கின்றதை தியானித்து பரம்பொருளை அடைகின்றனன். சாதகன் சரீரத்தில் இருதயத்தில் பெருவிரல் அளவாய் உள்ள அணுவுக்கணுவாக இருக்கின்ற சிவ பரம்பொருளை தியானித்து அடைகின்றனன். இந்த இருதய தானத்தில் இந்த அங்குஷ்டளவாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை தான் ஆத்மலிங்கம் என்று அந்த உபனிஷம் கூறுகிறது. அந்த ஆத்மலிங்கத்தில் அந்த லிங்கத்தை மூர்த்தியாக கொண்டு மூர்த்திமானாக இருக்கக்கூடிய பரம்பொருள் சிவம். அந்த சிவத்தை ஆன்ம ரூபத்தில் வழிபடுவது அந்த யோக நிலை என்று அந்த மைத்ராயி உபநிஷத் சொல்லுகிறது. இதேக மரத்தில் அங்குட்ட வடிவில் கண்டு சாதகன் அகத்தே தியானிக்கின்ற பொருள்தான் நமக்கு புறத்தே நாம் கோயில்களில் காணக்கூடிய சிவலிங்கம் என்பது வேத கருத்து. அது ஆவுடையார் அகத்தாமரை, நெஞ்சத்தாமரை, நெஞ்சத்தாமரை அகவுடையார். அந்த நெஞ்சத்தாமரை அகத்தாமரையில் இருக்கக்கூடிய அந்த அங்குஷ்ட ரூபியாகிய அந்த பரம்பொருள் அதுதான் சிவலிங்கம் என்பது. அதுதான் ஆத்மலிங்கம். ஆத்மலிங்கன ஆத்மலிங்காய நமக என்று வேதம் அந்த ஆத்மலிங்கத்தை போற்றுகின்றது. இப்படி அகப்போது செய்த சனக்குமாரன் சிவபெருமூர்களின் திருநாமங்களை உச்சரித்து துதிக்கின்றான். அப்போ அவன் துதித்த துதிகளை சாமி ஒரு பாட்டில் சொல்கிறார். அந்த பாட்டை பூரா அந்த இறைவனுக்கு ஸ்ரீருத்ரத்தில் வரக்கூடிய சில பெயர்கள் அதில் அமைகின்றன. அந்த வேத மந்திரம் திரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வார்முக வந்தனான் மிருத்யோர் முட்சியமாமிருதாது ரிதம் சத்யம் பிரம்ம புருஷம் பரம்பிரம்ம புருஷம் கிருஷ்ணபிங்களம் ஊர்த்வரேதம் விரூபாட்சம் விஸ்வரூபாயவை நமோ நம என்பது ஒரு வேத மந்திரம். இதை சாமி வந்து அந்த சனத்குமாரன் குறித்த துதியில் சொல்கிறார். முக்கணன் புட்டி வருத்தனன் நீல பொன்மயன் முதிர்கரமிடற்றன் தக்க ஈசானன் வன்னிரேதா நற்சத்தியன் அருவினன் உருவினன் புக்கசீர் புருடன் விஸ்வரூபன் புருட்டுதன் சிவன் புருகூதன் வைக்குமை சத்து பராபரம் பரமான் மாமகத்துயர் பரபிரம்மம் என்று அந்த பாடலில் சனத்குமார முனிவர் பரமேஸ்வரனை துதித்து சொல்கிறார். இந்த மந்திரத்தில் உள்ள சொற்களை நல்ல அழகிய தமிழ்படுத்தி சாமி சனத்குமாரன் துதித்தாக அந்த துதியில் கூறுகின்றார். முக்கணன் என்பது திரியம்பகன், புட்டிவர்தனன் புஷ்டிவர்தனம் என்பது வட சொல்லு, அது அடியாருக்கு ஆற்றலை மிகச் செய்பவன் என்பது அதற்கு பொருள். கிருஷ்ணபிங்களம் என்றால் நீல பொன்மயன், அது அம்பிகை இடப்பாகத்தில் கொண்டிருப்பவன் என்பது அதனுடைய பொருள். அப்புறம் பொன்னிறமானவன் என்பது பொருள் புஷ்டிவர்தனம். அப்புறம் உத்தரேதன் வன்னிரேதா என்று பரமேஸ்வருக்கு ஒரு பெயர். வன்னின நெருப்பு, அந்த வன்னியானது மேல் நோக்கி எழுவது, அதனால் மேல் நோக்கி எழுகின்ற விந்துவை உடைய நெருப்பு எப்படி மேல் நோக்கி எழுகிறதோ அதேபோல் மேல் நோக்கி எழுகின்ற விந்துவை உடையவன் என்பது. இவ்வாறு யோகிகள் தம் யோகத்தால் இந்த விந்துவை மேல் நோக்கி செலுத்துவள் அப்படி செலுத்துவன் காட்டியவன் பரமேஸ்வரன் என்ற இந்த பொருள் இது இயல்பாக அமைந்தது. புருட்டுதன் என்பது புருகூகன் என்ற வடசனுடைய திரிபு புருட்டுதன், அது புருஷன் என்று பொருள். அவன் வந்து பரமேஸ்வரன் தான் புருஷன் என்று அழைக்கப்படுபவன். இனி சில புராணத்தில் வரக்கூடிய கதைகளில் உள்ள கதாபாத்திரங்களுடைய உரையாடல்களையும் உபநிடத வாக்கியங்களை சாமி பயன்படுத்துகிறார். உபநிடத வாக்கியங்களாக அந்த பாத்திரங்கள் பேசுவதாக சொல்கிறார். இப்போ நந்தி தேவரை அணுகி சமக்குமாரர் முனிவர் தன்னை நந்தி தேவர் மாணாக்கராக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டுகிறார். அப்படி வேண்டுற போது தனக்கு இறைவனை காணக்கூடிய உபாயத்தை அறிவிக்க வேண்டும் என்று வேண்டுகிறார். ஏன் சிவத்தை காண வேண்டும், அது ஏன் அந்த சிவத்தை காணக்கூடிய உபாயத்தை விரும்புகின்றார் என்று சொல்கிற இடத்துல ஒரு அருமையான ஒரு உபநிடத்தினுடைய பொருளை அழகிய ஒரு செயலாக காட்டுகிறார். அது அந்த உபநிடத பொருள் சிவனுடைய அனுகிரகம் இன்றி கதி இல்லை. அப்போ சிவனுடைய அருளானது கதி பெறுவதற்கு உயிர் பெறுவதற்கு இன்றிமையாதது என்பதை அந்த உபநிடதம் எப்படி சொல்லுகிறது என்று சொன்னால், ஒரு மனுஷன் விசும்பை ஆகாயத்தை பாய் போல சுருட்ட முடியும் என்று சொன்னால் அப்போ அவன் வந்து சிவனை காணாது இந்த பிறவியை நீக்கிக் கொள்ள முடியும். இப்போ என்ன கருத்து? அந்த எதிர்மறை பொருளில் உறுதியாக சொல்லப்படுகின்ற கருத்து என்ன? விசும்பை யாராலும் ஆகாயமாக சுருட்ட முடியாது. அதே போல் சிவனுடைய அருள் இல்லாமல் யாராலும் வீடு வேறு எய்த முடியாது என்பது. இப்படி சொல்லி இந்த காரணத்தினால தான் எனக்கு சிவனுடைய திருவடியை காணக்கூடிய உபாயத்தை கூற வேண்டும் என்று நந்தியம் பெருமானிடம் சனத்குமார் முனிவர் வேண்டுகிறார். மானிடன் விசும்பை தோல்போல் சுருட்டுதல் வல்லோனாயின் ஈனமில் சிவனை காணாது இடும்பை தீர் வீடும் எய்தும். இப்படி மானமார் சுருதி கூறும் வழக்கு என்று தான் சிவத்தை திருவடி சிவனுடைய திருவடியை காணக்கூடிய விளைவுக்கு காரணத்தை சனத்குமாரன் நந்திதேவரிடம் சொல்கிறார்.